இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி. தேனினும் இனிய தெள்ளமுது தமிழிலே காப்பியங்கள் தோன்றின. அவை ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள் என வகைப்படுத்தப்பட்டன. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற வகைப்பாட்டிலே முதலிடத்தை பெறுவது சிலப்பதிகாரமாகும். இரட்டை காப்பியங்கள் என்ற தனித்துவத்தையும் அது பெற்றுள்ளது. முடிமன்னர் ஆட்சியிலே மக்களாட்சிக்கு வழிகோலியது இக்காப்பியம். இளங்கோவடிகளின் கைவண்ணத்தில் மெருகேற்றப்பட்ட சிலப்பதிகார காப்பிய பெருமையினை இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் சிலப்பதிகார சிறப்பு என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்க வருகிறார் கவிக்கு ஞானச்செல்வன் அவர்கள்.
யாதினும் இனிய தமிழ் அன்பர்களே, வணங்கி மகிழ்கிறேன். உலகில் ஒப்பற்ற பொருள்கள் என்று இரண்டை சொல்லலாம். ஒன்று செங்கதிர், மற்றொன்று செந்தமிழ். இந்த இரண்டிற்கும் நிகராக இணையாக எந்த ஒன்றையும் உலகில் சொல்லவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. ஓங்கிலடை வந்து உயர்ந்தோர் துழை விளங்கி ஏங்குலநீர் ஞாலத்து இருளகற்றும் அங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீரில்லாத தமிழ் என்று நம் சான்றோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அத்தகைய தமிழ் அமிழ்தம் போல் இனிப்பது. அமிழ்தே தமிழ். தமிழ் 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 என்று அடுக்கிச் சொன்னால் அமிழ்து அமிழ்து என்று ஆகும். தமிழே இனிமை, அமிழ்தே தமிழ் என்று வருகிற பொழுது அந்த தமிழின் இனிமையை எப்படி நாம் அறிய முடியும்? கவிமணி சொல்லுவார், தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை, ஊனிலே எவ் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புறுவமே என்று பேசுவார். தமிழ் இனிமையானது, மிக மிக இனிமையானது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலோ, அல்லது தமிழ் என்ற சொல்லை எழுதி அந்த தாளையை உருட்டி வாயிலே போட்டுக்கொண்டாலோ இனிமையை நாம் உணர முடியாது. தமிழின் இனிமையை உணர்வதென்று சொன்னால் தமிழ் இலக்கியங்களை, தமிழ் நூல்களை நிரம்ப படிக்க வேண்டும். தமிழ் கரையற்றதாயிற்றே, கடல் போன்றதாயிற்றே, எப்படி அத்தனை நூல்களையும் படித்து தமிழின் இனிமையை அறிந்து கொள்வது என்று சொன்னால், தம்பி நீ தமிழ் அனைத்தையும் படிக்க வேண்டாம், எல்லா நூல்களையும் தேடிச் செல்ல வேண்டாம், ஒரே ஒரு நூலைப்படி தமிழின் அத்துணை இன்பங்களையும் இனிமையை பெறலாம். அது என்ன நூல்? சிலப்பதிகாரம். அது எப்படி இருக்கிறது? தேனிலே ஊறிய செந்தமிழ், தேனிலே ஊற வைக்கப்பட்ட பண்டம் எப்படி தித்திக்குமோ அதுபோல இனிக்கின்ற ஒரு பண்டமாக செந்தமிழ் இருக்கிறது. அந்த சுவையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் சிலப்பதிகாரம் ஒன்றை மட்டுமே படி. எப்படி படிக்க வேண்டும்? ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்து இன்புற்று படி என்று சொன்னார். அத்தகைய சிலப்பதிகாரம் பல பெருமைகளுக்குரியது, எண்ணிலடங்கா சிறப்புகளை கொண்டது. சிலப்பதிகாரம்தான் தமிழினுடைய முதல் காப்பியம். தமிழ் மொழியிலே எழுந்த மூல காப்பியம், முதல் காப்பியம் சிலப்பதிகாரம்தான். அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம். சிலப்பதிகாரத்தில் இயல்தமிழ் உண்டு, இசைத்தமிழ் உண்டு, நாடகத்தமிழ் உண்டு. அது மட்டுமல்ல, சிலப்பதிகாரம் ஒரு புரட்சி காப்பியம். ஒரு முடியாட்சி காலத்திலே ஒரு குடிமகள் தன்னம் தனியலாக வேற்று நாடு சென்று அந்த மன்னவனை எதிர்த்து வழக்கிட்டு வாதாடி வெற்றி பெற்றாள் என்று சொன்னால் அதைவிட ஒரு புரட்சி நிகழ்ந்திருக்க முடியாது. ஒரு புரட்சி காப்பியம். மற்றொன்று காப்பியம் பாடுதல் என்று சொன்னாலே தெய்வங்களை பாடுவார்கள், அவதாரங்களை பற்றி பாடுவார்கள், பெரிய பெரிய மன்னர்களுடைய பெருமைகளை பேசுவார்கள். ஆனால் இயல்பாக சாதாரணமாக நாட்டிலே வாழ்கின்ற குடிமக்களை பற்றி பாடிய ஒரு காப்பியம், குடிமக்கள் காப்பியம் நம்முடைய சிலப்பதிகாரம். என்ன குடிமக்கள் என்றால், கண்ணகி ஒரு குலப்பெண், அவளுக்கு கணவனாக வந்த கோவலன் ஒரு குடிமகன், அவர்களுக்கு துணையாக வந்த வழிநடை துணையாக வந்த கவுந்தியடிகள் ஒரு சமண பெண் துறவி, கண்ணகிக்கு தோழியாக ஒரு தேவந்தி என்ற பார்ப்பன தோழி, பின்னாலே மதுரை புரஞ்சேரியிலே வாய்த்த மாதரி என்ற ஒரு இடைக்குல மகள், கௌசியன் என்றவன், மாடலன் என்பவன், இப்படி அனைத்து மட்டங்களிலும் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கதை மாந்தராக ஆக்கி சிறந்த ஒரு குடிமக்கள் காப்பியமாக, மக்கள் கருத்தினை வெளிப்படுத்துகின்ற அருமையான காப்பியமாக சிலப்பதிகாரம் நமக்கு அமைந்திருக்கிறது. இது இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இளங்கோவடிகளுக்கு இந்த சிலப்பதிகார கதையை சொன்னவர் சீத்தலை சாத்தனார் என்ற புலவர். அப்படி சொல்லி இந்த கதை சோழ நாட்டிலே தொடங்கி பாண்டிய நாட்டிலே உச்சகட்டம் பெற்று சேர நாட்டிலே சென்று நிறைவடைகிறது, முற்று பெறுகிறது. இதில் மூவேந்தருடைய புகழும் மூன்று நாள்களுடைய பெருமையும் சிறப்பும் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே ஒரு பற்றற்ற நிலையை துறவியாக இருக்கக்கூடிய இளங்கோவடிகள் செய்வதே சிறப்பு என்று கருதி முடிவுடை வேந்தர் மூவர்க்கு உரியது அடிகள் நீரை அருளுக என்று சாத்தனார் இளங்கோவடிகளை வேண்டிக் கொள்கிறார். ஆக இளங்கோவடிகள் இதை எழுதுகிறார். எப்படி? அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் காரணமாக செல்லப்பதிகாரம் என்னும் பெயரில் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று மூன்று நீதிகளை அடிப்படையாக வைத்து அரசியலிலே தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அதனுடைய பலனை அடைந்தே தீர வேண்டும். அதிலிருந்து உய்தி பெற முடியாது, தப்பிக்க முடியாது. அறக்கடவுள் கூற்றுவனாக வந்து அமையும் என்று பேசுவார். மிகச்சிறந்த பத்திரி பெண்களை உலகமெல்லாம் பாராட்டி புகழும், பெருமைப்படுத்தும். அதுவுமன்றி ஊழ்வினையானது என்ன வடிவத்திலாவது வந்து அதன் பயனை நிறைவித்தே ஆக வேண்டும், நிறைவு செய்தே விடும் என்ற ஒரு தன்மை. இந்த மூன்றையும் அடிப்படையாக வைத்து இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை இயற்றினார். இது ஒரு அரசியல் புரட்சி காப்பியம் என்று சொன்னேன். முடிமன்னன் காலத்திலே குடிமகள் போராடிய காப்பியம் என்று சொன்னேன். அதனால்தான் ஒரு வல்லரசின் ஆட்சியிலே இருந்து வாடுகின்ற மக்களைக் கண்டு எழுச்சிமிக்க பாடல்களை பாடிய பாரதிய நெஞ்சத்திலே செல்லப்பதிகாரம் அப்படி பதிந்து கிடந்தது. இல்லை என்றால் செல்லப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று சொல்வதோடு கூட, யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே பிறந்ததில்லை. அது மட்டுமல்ல, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் முக்கியமாக தொடர். பாரதியனுடைய வார்த்தைகளில் சொல்வதனால் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், நெஞ்சத்தை கிள்ளுவதல்ல, நெஞ்சத்தை தொடுவதல்ல, நெஞ்சத்தில் நிற்பதல்ல, நெஞ்சத்தை அள்ளிக் கொள்ளுகின்ற சிலப்பதிகார காப்பியம் என்று நாம் பார்க்கின்றோம். அத்தகைய ஒரு புரட்சி காப்பியத்திலே எப்படி அந்த நூலை அமைத்துச் சென்று எந்தெந்த வழியில் மக்கள் கருத்துக்களை, மக்கள் மன ஓட்டங்களை எல்லாம் அந்த நூல் புலப்படுத்துகிறது என்பதை பார்க்க வேண்டும். புரட்சி நூலின் தொடக்கத்திலேயே அமைந்து விடுகிறது. பொதுவாக காப்பியம் என்று சொன்னால் கடவுள் வாழ்த்து பாடுவார்கள், தாம் விரும்புகின்ற கடவுளை பாடுவார்கள். ஆனால் மங்கள வாழ்த்து என்று இயற்கை பாடலைங்கே. இதை ஒரு நாடக உத்தியாக கூட கூட சிலப்பதிகார நாடக காப்பியம் என்று சொல்லலாம். அந்த மங்கள வாழ்த்து பாடல் அமைந்திருப்பது ஒரு நாடகத்தின் தொடக்கத்திலே அமைகின்ற கூட்டு பாடல் என்று சொல்வார். கூட்டு பாடல் சொன்னால் இப்பொழுது வழக்கத்தில் கோரஸ் என்று சொல்கிறார்களே, பலர் சேர்ந்து பாடுகிற ஒரு கூட்டு பாடல், அதுபோல அமைந்த ஒரு அருமையான தன்மையை உடையது. கடவுளை வாழ்த்தவில்லை, வழிபடு பொருளை வாழ்த்தவில்லை, இயற்கையை வாழ்த்துகிறார். எப்படி? திங்களை போற்றுதும், திங்களை போற்றுதும், கொங்கலர்தார் சென்னி குளிர் வெண் குடைபோல் அங்கண் உலகலைத்தலான், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வலம் திரிதலான், மாமழை போற்றுதும், மாமழை போற்றுதும், நாமநீர் வேலிக்கு அவன் அழிபோல் மேனின்று தான் சுரத்தலான், பூம்புகார் போற்றுதும், பூம்புகார் போற்றுதும், வீங்கு நீர் வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பறந்தொழுகலான் என்று சொல்லி இயற்கை பொருள்களாகிய திங்களை வாழ்த்துகிறார், ஞாயிற்றை வாழ்த்துகிறார், மாமழையை போற்றுகிறார், பூம்புகார் நகரை போற்றுகிறார். அப்படி வாழ்த்துகிற பொழுது கூட அவருடைய நாட்டு பற்றும் மன்னன் மீது கொண்ட பற்றும் வெளிப்படுமாறு திங்களை ஏன் போற்றுகிறாராம்? அந்த சோழ மன்னனுடைய கொங்கலரார் சென்னி குளிர் வெண்குடை போல், அவனுடைய வெண்கொற்ற குடை போல் அந்த திங்கள் இருக்கிறதாம், கருணை செய்கிறதாம். அரசருடைய வெண்கொற்ற குடை என்றால் மக்களுக்கு இதம் செய்ய வேண்டும். அதற்காக வேற அரண்மனைக்குள்ள இருக்கிற மன்னனுக்கு குடை எதற்காக? அந்த குடை ஒரு அடையாள சின்னம். அந்த குடை நிழலில் இருப்பவர்கள் எப்படி இதமாக இருப்பார்களோ அதே போல ஒரு இதம் செய்கிறது. ஆகவே நிலவை சொன்னார். அங்கே நிலவு எப்படிப்பட்டது என்றால் சோழமன்னுடைய வெண்கொற்ற குடையைப் போல. அது கதிரவன் ஞாயிற்றை பேசுகிறார். அந்த ஞாயிறு என்ன செய்கிறதாம்? சோழமன்னுடைய ஆணை சக்கரமானது எங்கும் சென்று பரவி, அதாவது பெரிய சக்கரவர்த்தி, பல நாடுகளை வென்றவன். ஆகவே அப்படியெல்லாம் சென்று வருகிற அவனுடைய ஆணை சக்கரம் எங்கும் செல்வது போல மேருமலையே வலம் வருகிறதாம் ஞாயிறு. அதனால் சோழனைப் போல ஞாயிறு இருக்க என்று ஞாயிற்றை வாழ்த்துகிறார். அதுபோலவே மாமழையை ஏன் போற்றுகிறோம் என்று சொன்னால், அந்த மன்னவனுடைய அழி, அழி என்றால் கருணை, அவனுடைய கருணை எப்படி மழை போல் பொழிகிறதோ மக்களுக்கு, அதுபோல் மழையே நீ பொழிகிறாய் என்று சொல்லி மாமழையை போற்றுகிறார். பூம்புகார் எப்படி என்றால், அவன் அரசகுலம் எப்படி பரம்பரை பரம்பரையாக காலங்காலமாக வளர்ந்து வந்திருக்கிறதோ அதுபோல பூம்புகாரும் அழிவில்லாத ஊர், நிலைத்த பேருடைய ஊர் என்று அக்காலத்தில் இருந்திருக்கிறதாகவே. அந்த புகார் என்ற சொல்லுக்கு பொருளே மக்கள், அங்கு வாழ்கின்ற மக்கள் தம் பிழைப்பு கருதி வேறு நாடு சென்று புகார், வேறு எங்கும் சென்று புகமாட்டார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பூம்புகார் நகரை போற்றி இந்த நூலை தொடங்குகிறார். அதற்கு பின்னர் வருவது கோவலன் கண்ணகியினுடைய திருமணக் காட்சி. தமிழ் இலக்கியங்களிலே திருமணக் காட்சியை அகநானூற்றிலே படிக்கிறோம். தமிழர் திருமண முறையிலே முதன் முதலாக வைதிக திருமணம் செய்யப்படுகிற காட்சியை சிலப்பதிகாரத்தில் தான் நாம் பார்க்கிறோம். திருமண சடங்குகளை காண்பதற்கு முன்பாக கதை நாயகன், கதை நாயகி ஆகிய இருவரையும் இளங்கோவர்கள் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு ஆங்கில மரபு என்று பேசி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொல்லுகிறார்கள். முதலில் பெண்ணை அழைத்து சொல்லி பிறகு ஆண்மகனை குறிப்பிடுவது என்ற ஒரு வழக்கத்தை நாம் பேசுகிறோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே அறிமுகம் செய்கிற பொழுது கண்ணகியை அறிமுகப்படுத்திவிட்டு கோவலனை அறிமுகம் செய்கிறார். கண்ணகியார் மாநாயகன் மகள், பன்னீராட்டை பருவத்தாள். அவளும் தான் யார்? கண்ணகி எப்படிப்பட்டவள் என்றால், போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்றும், தீதிலா வடமீனின் திறம் இவள் திறமென்றும், மாதரார் தொழுதெழுத்த வயங்கிய பெருங்குணத்து காதலாள், பெயர் கண்ணகி என்பாள் மன்னோ. தாமரை மலரில் இருக்கக்கூடிய இலக்குமியின் வடிவம் இவள் என்று சொல்லியும், தீதிலா வடமீன் என்று சொல்லப்படுகின்ற அருந்ததியின் கற்பு இவள் கற்பு. அதாவது கண்ணகியினுடைய கற்பு தான் அருந்ததிக்கு கற்பா. யாருக்கு உயர்வு என்று சொன்னால், அருந்ததியை விட கண்ணகிக்கு உயர்வு தருகிறார். தீதிலா வடமீனின் திறம் இவள் திறம் என்றும், மாதரார் தொழுதேத்த பெண்களெல்லாம் பாராட்டி சொல்லுமாறு வாழ்ந்தவள் இருந்தவள் கண்ணகி. கோவலனை சொல்கிற பொழுது, அவன் மாசாத்துவான் என்பவனுடைய மகன், 16 ஆண்டு அகவே உடையவன். அவனும் தான் மண் தேய்த்த புகழினான், மதிமுக மடவார்த்தம் பண் தேய்த்த மொழியினார் ஆயத்து பாராட்டி, கண்டேத்தும் செவ்வேள் என்று காதலால் இசைபூக்கி கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ. அவன் 16 அகவே உடையவன், மண் தேய்த்த புகழினான். இந்த மண் சிறிது என்று சொல்கிற அளவுக்கு, தேய்ந்து புகழ் அளவுக்கு பெரிய புகழை உடையவன் என்பது பொருள். அவன் பெரிய புகழ் குறியிலே பிறந்து தேய்ந்த புகழை உடையவனானான் அவன் நடவடிக்கை காரணமாக என்ற ஒரு உட்பொருளும் தோன்ற, மண் தேய்த்த புகழினான். மதிமுக மடவார்கள் பெண்கள் அந்த பெண்களுடைய ஆயத்திலே சேர்ந்து என்ன சொல்வார்களாம்? இவனை பாராட்டுவார்களாம், அழகை பாராட்டி மகிழ்வார்களாம். எப்படி? கண்டேத்தும் செவ்வேள் என்று. செவ்வேள் என்ற பெயர் முருகனுக்குரியது. வேள் என்று ரெண்டு பேரை சொல்வார். ஒருவன் காமன், மன்மதன். காமன் தான் மன்மதன். இன்னொருவன் முருகன். முருகனுக்கு செவ்வேள் என்ற பெயர். கண்டேத்தும் செவ்வேள் என்று பாராட்டுவார்கள். இங்கேயே ஒரு குறிப்பை வைத்து விடுகிறார். நாம் புராண செய்தியின்படி செவ்வேள் என்ற முருகப்பெருமான் பெற்றோர்கள் செய்து வைத்த தெய்வயானை திருமணத்துக்கு பிறகு இவராகச் சென்று வேடுவர் குலத்திலே பிறந்த வள்ளிநாயகியை சந்தித்து காதல் செய்து ஒரு மனம் செய்து கொள்கிறார். ஆக இரு மனைவியரை பெற்ற கடவுள் முருகப்பெருமான். அந்த பெற்றோர் மனம் முடித்த பிறகு காதல் வயப்பட்டு செய்த திருமணம் வள்ளி திருமணம். அதுபோலத்தான் கோவலுடைய வாழ்க்கையும். பெற்றோர் மனம் செய்து வைத்த பிறகு இவனாக விரும்பிச் சென்று மாதவிபால் சேர்கா என்ற கருத்தை உள்ளடக்கி, கண்டேத்தும் செவ்வேள் என்று இசை போக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ என்று சொல்லுவார். நாள் பார்த்தார்கள். அதான் சொன்ன வைதிக திருமணம் என்று சொன்னேனே. நாள் பார்த்தார்கள். எப்படி? வானத்தில் இருக்கிற சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தை சென்று சேர்கிற அந்த நாள், வானூர் மதியம் சகடு அணைய அந்த ஒரு நல்ல நாளிலே, நீல விதானத்து நீலக்கற்களையே விதானமாக மேற்கட்டியாக கட்டியிருந்தார்களாம். நித்தில பூம் பந்தர் முத்துக்களை எடுத்து பந்தற்கால் வைத்து அமைத்தார்கள். அவ்வளவு செல்வச் செழிப்பு. மன்னனை விட செல்வச் செழிப்பாக வாழ்ந்தவர்கள் மாசாத்துவான் மாநாயகன் என்று செல்வர்கள். ஆக நீல விதானத்து நித்திலப்பூம் பந்தற்கு சாலி ஒருமியின் தகையாளை, சாலி என்பதும் அந்த அருந்ததி என்ற கற்பரசியை உதாரணமாக சொல்கிற செய்தி, அத்தகைய தன்மையுடைய அந்த கண்ணகியை கோவலன் மனம் முடித்தான். எப்படி? மா முது பார்ப்பான் மறை வழி காட்டிட. ஒரு முதியவன் பார்ப்பனன், வயதிலே அதிகமுடைய ஒரு முதியவன், வேத சாஸ்திர முறைப்படி வேதங்களை சொல்லி மனச்சடங்குகளை செய்ய, மாமுது பார்ப்பான் மறை வழி காட்டிட தீவலம் செய்வது. அவர்கள் தீவலம் வந்தார்கள். அந்த காட்சியை காண்பாருடைய கண் என்ன நோன்பு செய்ததோ, என்ன பெருமை பெற்றதோ, தவம் செய்ததோ என்று சொல்லி பாராட்டு. காண்பார்கள் நோன்பு என்ன என்று பேசுவார். ஆக இப்படி ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து, வைதிகனை வேதம் ஓதுகிற அந்தனரை வைத்து சடங்கு ஏற்றி செய்யப்பட்ட இந்த திருமணம் வெற்றியாக முடிந்ததா என்றால் இல்லை. ஆகவே சடங்குகளிலே இல்லை வெற்றி, உண்மையான அன்பிலேதான் வெற்றி இருக்கிறது. அவர்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் தொடங்கியது, மிக அற்புதமாக இருந்தது. ஆனால் வாழ்த்துகிற பொழுது, அந்த திருமணம் முடிந்தவுடனே வாழ்த்துகிற பெண்கள் என்ன சொல்கிறார்கள்? யாரையுமே நாம் நீ நன்றாக வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லுவோமே ஒழிய, நீ அற்பாயுசு போகக்கூடாது, உனக்கு எந்த நோயும் தாக்கினு இறந்துவிடும், இப்படி எதிர்மறையாக வாழ்த்துவதற்கு பழக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்த்தினார்கள், காதலர் பிரியாமல், உன் காதலனை நீ பிரியாமல் இருப்பாயாக, கவவு கை நெகிழாமல், இன்று அவனோடு கைப்பற்றிய இந்த கை, கைத்தளம் பற்றிய இந்த கை நெகிழ்ந்து போகாமல், தீது அருக, தீமையெல்லாம் நீங்கி வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்களாம்.
இல்லற வாழ்க்கையின் வெற்றி என்பது சடங்குகளில் இல்லை, மாறாக கணவன் மனைவியரிடையே நிறைந்திருக்க வேண்டிய அன்பில் இல்லற வாழ்வின் முழு வெற்றியும் அடங்கியிருக்கிறது என்பதை தன்னுடைய காப்பியத்தின் ஊடாக படைத்தளித்தார் இளங்கோவடிகள் எனும் கருத்தினை சிலப்பதிகாரச் சிறப்பு என்ற தலைப்பில் நம்மிடையே உரை வழங்கிச் சென்றார் கவிக்கு ஞானச்செல்வன் அவர்கள். எதிர்மறை வாழ்த்துதலோடு இந்த வார இலக்கிய விருந்து நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனிவரும் வாரங்களிலும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சந்தோஷினி, ஒலிப்பதிவு ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.